புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய உலக மறுசுழற்சி தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கோயமுத்தூர் பிரைட் என்விரோடெக் நிறுவனர் திரு எம் வின்சென்ட் அவர்கள் உயிரி எரிபொருளை பயன்படுத்துவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வின்ஸ்டன். என்னோட கம்பெனி பெயர் பிரிட் என்விரோடெக், கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்குது. கடந்த 12 வருஷங்களா இந்த பயோகேஸ் பிளான்ட் மேனுபேக்சரிங் தொழில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், சாண எரிவாயுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சாண எரிவாயுல இருந்து கேஸ் எடுக்கிறதாகட்டும், நம்மளோட உணவு கழிவுகள்ல இருந்து கேஸ் எடுக்கிறதாகட்டும், அதை வந்து ஒரு போர்ட்டபிள் மாடல், அதாவது நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம அந்த டைப்ல வந்து நம்ம பிளான்ட் வந்து நம்ம மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. கம்பெனி பேரு பிரிட் என்விரோடெக்.
பயோகேஸ் அப்படின்னா என்ன, என்ன மூலப்பொருட்கள் அதுல அடங்கி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பயோகேஸ்ன்றது ரொம்ப நமக்கு ஒரு பழைய காலத்துல, அதாவது சாண எரிவாயுன்னு சொல்லி நம்ம பயன்படுத்தின கிட்டத்தட்ட 1970களிலேயே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட முன்னோர்கள் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சாணத்துல டிஃபால்ட்டாவே அதுல இருக்கிற ஒரு மைக்ரோபியல் கண்டென்ட் வந்து அதுல இருக்கிற பயாலஜிக்கல் கண்டென்ட்டை வந்து டீக்ரேட் பண்ணுது. அதாவது அதை செரிமானப்படுத்துறப்போ அதுல இருந்து உருவாகிற ஒரு கேஸ் தான் பயோகேஸ். அதாவது நார்மலாவே ஒரு பொருள் அழுகுது அப்படின்னா அதுல இருந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது. அந்த அதுல இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லு தான் வந்து மீத்தேன் கேஸ். அந்த மீத்தேன் கேஸை பயன்படுத்தி தான் நம்ம சமையலுக்கு எல்பிஜிக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இப்ப அழுகிற பொருட்கள் எடுத்துட்டோம்னா எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு நான்வெஜ் ஆகட்டும், இல்ல காய்கறிகள் ஆகட்டும், சாப்பாடு வேஸ்ட் ஆகட்டும், எது அழுகுதோ அதுல இருந்து நம்மளால கேஸ் எடுக்க முடியும். அந்த அதுல இருந்து வரக்கூடிய கேஸ் வந்து மீத்தேன் கேஸ். அதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதை வச்சுதான் நம்ம வந்து நம்மளோட பிளான்ட் வந்து நம்ம டிசைன் பண்றோம்.
பொதுவா நம்ம சமையலுக்கு சிலிண்டர் நம்ம வந்து உபயோகிக்கிறோம். சிலிண்டர் கேஸ் அப்படிங்கறது நம்மளுடைய எல்லாருடைய இல்லங்களையும் பயன்பாட்டுல இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய பயோகேஸுக்கும் நம்ம ஜென்ரலா பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் கேஸுக்கும் என்ன சார் வேறுபாடு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இல்ல, இப்போ நம்ம சிலிண்டர் கேஸ்ன்றது வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சிலிண்டர்ல நமக்கு போர்ட்டபிளா வேணும்ன்றதுனால ஒரு 30-40 லிட்டர் கெப்பாசிட்டியில இருக்கிற ஒரு சிலிண்டர்ல ஒரு 15 கிலோ அளவுக்கு கேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப அதுல வந்து பியூரா ப்ரொபேன் ஆர் ப்யூட்டேன் கேஸ் வந்து 100% வந்து பர்னபிள் கேஸ், அதாவது எரியக்கூடிய வாயு தான் அதுல வந்து ஃபில் ஆயிருக்கு. ஆனா பயோகேஸ்ன்றது வந்து நேச்சுரலா கிரியேட் ஆகுறதுல வந்து என்னன்னா ஒரு 50% வர 50% வர மீத்தேன் இருக்கும், அனதர் ஒரு 50% வந்து கார்பன் டை ஆக்சைடு, அந்த அனதர் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இந்த மாதிரி கேஸ் வந்து மிக்சடா இருக்கும். அப்ப வந்து இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து இப்படி மிக்சடா இருக்கிறதுனால, இதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கிறதுனால கலோரிஃபிக் வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. லைக் நீங்க வந்து ஒரு பாறை வந்து ஒரு 10 நிமிஷத்துல நீங்க உங்க எல்பிஜில சமைக்கிறீங்க அப்படின்னா, இதுல நீங்க சமைக்கிறப்போ ஒரு 12 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு 20% டிஃபரன்ஸ்ல வந்து நம்மளால சமைக்க முடியும். ஆனா ஒரு பொருள் வந்து ரொம்ப ஸ்பீடா சமைக்கிறது, ரொம்ப வேகமா வந்து குக் பண்றதுனால, எல்பிஜில வந்து ரொம்ப வேகமா குக் ஆகுறதுனால அதோட நம்மளோட சுவை வந்து நிறைய மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம எல்லாமே எல்பிஜில தான் சமைக்கிறோம்ன்றதுனால அந்த சுவைக்கு வந்து நம்ம அப்படியே கட்டுப்படுத்தும். ஆனா ஒரு தடவை நீங்க வந்து எல்பி இதுல பயோகேஸ்ல சமைச்சு பாத்தீங்கன்னா அந்த உணவோட சுவை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பயோகேஸோட அருமை என்னன்னு தெரியும்.
சார், இப்ப இந்த பயோகேஸ நாமே உற்பத்தி செய்யலாமா அப்படிங்கிறப்ப எப்படி அதை உற்பத்தி செய்யறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கண்டிப்பா, இன்னைக்கு ஊர்ல நிறைய வீடுகள்ல, அதாவது சிட்டி சைட்ல இருந்து அர்பன் சைட்ல இருந்து நீங்க வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ரூரல் சைட் எல்லாம் போட்டீங்கன்னா எப்படினாலும் வீட்டுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. நமக்கு பேசிக்கா வீட்டுல மாடு இருந்ததுனாலே போதும், சாணம், அந்த சாணத்தை வச்சு நம்ம வந்து பயோகேஸ் உற்பத்தி பண்ணிடலாம். இப்போ அர்பன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாடு எல்லாம் வச்சிருக்கான ஒரு வசதிகள் இருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, வீட்டுல மிச்சமாகற காய்கறி கழிவுகள், உணவு கழிவுகள், இப்ப நீங்க வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்லரி, ஃபர்ஸ்ட் ரின்ஸ் வாட்டர் வரும் இல்லையா, அதாவது சோப்பு போடுறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த வாட்டர், இது எல்லாம் மிக்ஸ் ஆகி எடுத்தாலே ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான கேஸ்ல 30% நம்ம வந்து நம்மளோட வீட்டுல இருந்து உணவு கழிவுல இருந்து தாராளமா எடுக்கலாம். ஒரு அப்படி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர், 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கவர்மெண்ட் சொல்றது வந்து என்னன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் ஒரு வீட்டுக்கு கன்சியூம் ஆகுது. அப்ப அதுல வந்து நீங்க 3 மாசம் 2 மாசம் நீங்க உபயோகப்படுத்துற இடத்துல, நீங்க 3 சிலிண்டர் உபயோகப்படுத்துற இடத்துல 2 சிலிண்டர் உபயோகப்படுத்தினா போதும், இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா ஒரு சிலிண்டரை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும்.
இப்ப நார்மல் சிலிண்டரை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெண்கள் ஆண்களுக்குமே கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பயோகேஸ எந்த மாதிரி முறைகள்ல பயன்படுத்துறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ வீட்டுல சாணம் இருந்தது அப்படின்னா நம்ம சாணம் கரைச்சு ஊத்துறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து கேஸ் வந்துற போது நம்ம யூஸ் பண்ணிடும். இப்ப ஃபுட் வேஸ்ட் போடுறப்பதான் நமக்கு இதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. சிக்கல்கள்னா என்னன்னா அது வந்து ஒரு பாக்டீரியாலஜிக்கல் ஒர்க் தான். உள்ளுக்குள்ள நம்ம ஒரு இனிஷியலா ஒரு பாக்டீரியாவை பிரீட் பண்ணிடும். அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான சாப்பாடை வந்து நம்மளோட உணவு கழிவுகளோ சாணமாவோ கொடுக்குறோம். அதுல இருக்கிற பயாலஜிக்கல் கண்டென்ட் அந்த பாக்டீரியா டீக்ரேட் பண்றப்போ கேஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது. அதுதான் நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்போ இந்த சாணத்துல வந்து டிஃபால்ட்டாவே எல்லாமே ஒரு ப்ராப்பர் மிக்சிங்ல இருக்கிறதுனால அது வந்து டைரக்டா அதனால பாக்டீரியாவால டிகிரேட் பண்ண முடியும். ஆனா உணவு கழிவுகள்ல வந்து அப்படி இருக்காது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல மிச்சமாகற சாப்பாடு காய்கறி கழிவுகள் எல்லாமே நம்ம போடுறப்ப வந்து ரசத்துக்கு புளி கரைக்கும். இந்த பாக்டீரியாவுக்கு சிட்ரஸ் பேஸ்ட், அதாவது இந்த எலுமிச்சப்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு புளி இந்த மாதிரி சிட்ரிக் பேஸ்ட்ல உள்ள வேஸ்ட் வந்து நம்ம அதுல ஃபீட் பண்ணக்கூடாது. அசிடிட்டிக் ஐட்டங்கள் நம்ம ஃபீட் பண்றப்போ அதுல இருக்கிற பாக்டீரியாவோட க்ரோத்தை வந்து அது கண்ட்ரோல் பண்றதுனால பயோகேஸ் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ இப்ப நம்ம வீட்டுல ரெண்டு வேஸ்ட் பின் வந்து ரெண்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து நம்ம வெளியில கொட்டக்கூடியது, ஒன்னு நம்ம பயோகேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கூடியது. அப்ப மிச்சமாகற சாப்பாடு காய்கறி கழிவுகள் குழந்தைங்களோட மிச்சம் போட்டது மாவு கிரைண்டர்ல மாவு அரைக்கிறப்போ வர்ற தண்ணி மிச்ச மாவு கெட்டு இந்த மாதிரி என்னென்ன வீட்டுல நம்ம உபயோகப்படுத்துறதுல கெட்டு போனது வருதோ கெட்டு போனது மிச்சம் ஆகிறது வருதோ அதை நம்ம வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுல எக்காரணத்தை கொண்டும் எலுமிச்சப்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு புளி இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டங்கள் இல்லாம பாத்துக்கணும். அப்படி இருக்கிறது கூட நீங்க ஒரு 1:2 ரேஷியோல தண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த தண்ணி வந்து இப்ப நம்ம வீட்டுல நான்வெஜ் யூஸ் பண்றோம் அதை கழுவுற தண்ணியா இருக்கலாம், பாத்திரங்கள் அலசி ஊத்துறோம் அதோட தண்ணியா இருக்கலாம், நீங்க அரிசி பருப்பு இந்த மாதிரி கலையிறோம் அந்த தண்ணியா இருக்கலாம். ஸோ 1:2 ரேஷியோ அப்படின்னா ஒரு 5 கிலோ ஃபுட் வேஸ்ட்க்கு 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நீங்க ஊத்திட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆயிடும். அப்போ வந்து நீங்க அதுல இருந்து ஒரு நம்ம கிச்சனுக்கு வந்து ஒரு ஸ்டவ்வை கனெக்ட் பண்ணி நாங்களே அந்த ஸ்டவ்வையும் கொடுத்துறோம். அதுல கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதுல நீங்க வந்து பிரைமரியா பயன்படுத்திக்கணும். அதுல கேஸ் இருக்குதா இல்லையான்றது வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த ப்ரெஷர் கேஜ்ல பார்த்து கேஸ் இருக்குதுன்னா அது அதை கன்சியூம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்பிஜிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த எல்பிஜி இது பயோகேஸை வந்து நம்ம பயன்படுத்துறப்போ அதை பொறுத்தவரை நமக்கு வந்து சேஃப்டி விஷயத்துல வந்து எல்லாருமே அதை தான் பயப்படுறாங்க, எரிஞ்சிருமா வெடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்பிஜியோட இது எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படின்னு நான் சொல்றேன்னா, எல்பிஜி வந்து வீட்டுக்குள்ள நமக்கு லீக் ஆச்சுது அப்படின்னா தரையில அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்பிஜி வந்து நம்ம நார்மலான ஏர் நம்ம ரூம் குள்ள இருக்கிற ஆம்பியன்ட் ஏரை விட டென்சிட்டி ஜாஸ்தின்றதுனால அது அடர்த்தி ஜாஸ்தின்றதுனால அதோட மிக்ஸ் ஆகாது தரையிலேயே படிஞ்சிடும். ஆனா அதே இது பயோகேஸ்ன்றது நம்மளோட அம்பியன்ட் ஏரை விட டென்சிட்டி ரொம்ப கம்மி. அப்போ வந்து ஏரோட ஏரை சீக்கிரமா மிக்ஸ் ஆயிடுது. இது நீங்க வந்து வெளி அட்மாஸ்பியர்ல ஃபயர் பண்ணவே 100% வாய்ப்பு கிடையாது. எல்பிஜிக்கும் பயோகேஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். எல்பிஜியை விட இது எவ்வளவு சேஃப்டின்றது நீங்க திறந்தே வச்சுட்டு போனீங்கன்னாலும் கேஸ் லீக் ஆகுமே தவிர வெளியில ஃபயர் ஆகாது. அதுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கலாம். ஸோ எல்பிஜி பயன்படுத்துறதுல எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காதுன்றதை என்னால சொல்ல முடியும்.
சரி, இப்ப இந்த பயோகேஸ் பயன்படுத்துறதுனால சுற்றுப்புற சூழல் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது, இந்த பயோகேஸ் பயோகேஸ் காற்றுல கலக்கிறதுனால ஏதாவது வேதியியல் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்?
ரொம்ப அருமையான கேள்வி சார். ஏன்னா இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய விஷயம். நார்மலாவே ஒரு பொருளை நம்ம வெளியில குப்பை தொட்டியில போடுறோம், அதுல இருந்து நமக்கு வந்து அதுல அந்த ஸ்மெல் எல்லாம் வெளியில போகுது அப்படின்னா அதுல மீத்தேன் கேஸ் எல்லாமே காத்துலதான் கலக்குது. 1 கிலோ மீத்தேன் கேஸ் அப்படின்றது வந்து 25 கிலோ கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலான ஒரு டாக்ஸிக்கை கிரியேட் பண்ணுது. இன்னைக்கு கார்பனை வந்து நம்ம கம்மி பண்ணணும்ன்றதுக்காக தான் உலகமே போராடிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் வெளியில போடுறது, ஈவன் நீங்க சாணத்துக்கு முன்னாடி சாண எரிவாயு சப்சிடி கொடுத்து போட்டதுக்கான ரீசனே அதுதான். இந்த கார்பனை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுனால தான் இதை ரொம்ப ஈகரா அந்த நேரம் வந்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் எடுத்தது. இப்போ இந்த வெளியில நம்ம போடுறப்போ எல்லா அந்த ஸ்மெல் வர்ற எல்லாமே பாத்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் தான். அது எல்லாம் காற்றோட கலக்குறப்போ அந்த ஆக்சிஜனை உள்வாங்கி தான் அது தன்னை கரைச்சிக்குது. அப்போ நமக்கு இன்னைக்கு காற்றுல வந்து ஒரு 21-18% தான் வந்து ஆக்சிஜன் இருக்குது. இந்த கேஸ் எல்லாமே வெளியில போய் ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் குறைக்கிறப்போ நமக்கான ஆக்சிஜன் வந்து இந்த கேஸ் எல்லாமே வந்து கன்சியூம் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் கேஸ் வந்து நம்ம வெளியில போறதை விட நம்ம அதை பயன்படுத்திட்டோம் எரிச்சிட்டோம் அப்படின்னா அதுல ஒண்ணுமே கிடையாது, வெளியில ஒன்றும் எக்ஸாஸ்ட் ஆகிறது ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம சாணமாகட்டும் ஃபுட் வேஸ்ட் ஆகட்டும் இதை நம்ம பயோகேஸா நம்ம பயன்படுத்துறப்போ நமக்கு ஒரு நாளைக்கு நீங்க பயன்படுத்துறதுல இருந்து 25% 25 மடங்கு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறத நீங்க தடுக்கப்படுறீங்க. கார்பன் கிரெடிட் வந்து நமக்கு வந்து அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுன்றது தான் நமக்கு இதோட பேசிக் சயின்ஸ். ஸோ பயோகேஸை பயன்படுத்துறதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது.
சரி, இப்ப இந்த பயன்படாத கழிவு பொருட்கள்னால இந்த பயோகேஸை உற்பத்தி பண்றான்னு சொன்னீங்க, அதை எவ்வாறு உற்பத்தி பண்றது? இந்த கழிவு பொருட்கள் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு கழிவு பொருளுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான எல்லா பொருளையும் கலக்கும் போது ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரியான தன்மை உடையதா இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்த பயோகேஸ் தயார் பண்ணும் போது அதனுடைய தன்மை அல்லது குணம் அதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்?
கண்டிப்பா. அதாவது இப்போ உணவு கழிவுகளை பொறுத்தவரை பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. அதாவது நார்மலாவே ஒரு பயோகேஸ் தயாரிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுல வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் மேஜரா இருக்கும். ஒண்ணு வந்து டைஜஸ்டர், அதாவது அதை வந்து செரிமான கலன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கேஸ் ஹோல்டர், அப்ப வந்து கேஸ் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இந்த செரிமான கலன்ல இருந்து கேஸ் உற்பத்தி ஆகிதான் கேஸ் ஹோல்டர்ல வந்து நமக்கு வந்து கேஸ் சேர்க்கப்படுது. இந்த செரிமான கலன்ல வந்து எத்தனை நாள் நம்மளோட ஃபுட் வேஸ்ட் உள்ள இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டா அது டீக்ரேட் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து ரீடென்ஷன் டைம் சொல்லுவோம், ஹைட்ராலிக் ரீடென்ஷன் டைம் சொல்லுவோம். இப்ப அதை பொறுத்துதான் நம்ம ஒவ்வொரு அதாவது நம்மளோட ஃபுட் வேஸ்ட பொறுத்து தான் அந்த செரிமான கலனோட வால்யூம் அதோட லிட்ரேஜை வந்து நம்ம வந்து செட் பண்றோம். ஃபுட் வேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதாவது ஒரு சிம்பிளா நான் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு உணவு கழிவுகள் அப்படின்றது வந்து போடக்கூடிய காய்கறி கழிவு, உணவு கழிவுகள், மாமிச கழிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டீக்ரேட் ஆகிறதுக்கு 60 நாள் ஆகும். அந்த செரிமான கலனுக்குள்ள 60 நாள் உள்ள இருந்துச்சுன்னா தான் அது வந்து டீக்ரேட் ஆகும். அதே இது சாணமா இருந்தது அப்படின்னா 30 நாள்ல நமக்கு டைஜஸ்ட் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி சாணம் வந்து ஒரு மாட்டோட மாட்டு ஃபீடை சாப்பிட்டு அது வந்து அதோட வேஸ்ட் தான். ஆனா அது உணவு கழிவுகள் அப்படின்ல அது நம்மளோட ஃபீட் அது. ஸோ இதுல இருந்து அது அத்தனை மடங்கு வந்து எனர்ஜி கண்டென்ட் அதுல ஜாஸ்தி இருக்கிறதுனால அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் லேட் ஆகுது. இப்ப இதுல வந்து சாப்பாடுக்குன்னு ஒண்ணு இருக்கும், மாமிச கழிவுக்குன்னு ஒண்ணு இருக்கும், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுக்குன்னு ஒண்ணு இருக்கும், இப்படி ஒவ்வொருக்கும் மாறுபடும். அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லி பெரிய அளவுல செய்யறப்போ அந்த அந்த வேஸ்டை எடுத்து செக் பண்ணிட்டு அது எப்படி அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கிறது பெட்டர். ஆனா உணவு கழிவுகள் அப்படின்றது வந்து 60 நாள் ரீடென்ஷன் டைம்ல நம்ம போட்டாலே போதும், ரொம்ப தாராளமா அது வேலை செய்யும். இதை பொறுத்தவரை உணவு கழிவுக்கு நம்ம பெரிய ரிஸ்க் எடுத்துக்கணும், சாணத்துக்கு பெரிய ரிஸ்க் இருக்கு அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த 30 நாள் 60 நாள் கால்குலேட் பண்ணாலே போதும் நமக்கு.
சார், இப்ப அந்த பயோகேஸ்ல வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்றப்ப காய்கறி வேஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் இருக்கு. ஆனா நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடியதுல பிளாஸ்டிக் கவர்களா இருக்கட்டும், ஒன் டைம் யூஸ்னு சொல்லக்கூடிய இந்த டீ கப்புகள், நிறைய பிளாஸ்டிக் யூசஸ் பண்ணக்கூடிய நம்ம பயன்படுத்திட்டு போடக்கூடிய கவர்கள், இந்த பொருட்கள் எல்லாம் உள்ள வர்றப்ப இதை பயன்படுத்தி பயோகிராஸ் உற்பத்தி பண்ணும் பொழுது அது சிறப்பானதா இருக்குமா? அல்லது பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ள அடங்குறதுனால இதுல பயோகேஸ் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, அதோடைய தன்மை குறையறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்?
கண்டிப்பா, இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். அதாவது இதுல வந்து உணவு கழிவுகள் அதாவது டீக்ரேட் ஆகக்கூடிய பொருட்கள் மட்டும், செரிமானம் ஆகக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நம்ம இதுல அட்வைஸ் பண்றோம். இப்ப வந்து ஒரு மண், கல், பிளாஸ்டிக், பேப்பர், பேப்பர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பயோகேஸ்க்கு செட் ஆகாது. செட் ஆகாது மீன்ஸ் அது வந்து நமக்கு பயோகேஸ உற்பத்தி பண்ணாது, ஆனா பயோகேஸ வந்து உற்பத்தி பண்றதை அது தடுக்காது. இப்போ எலுமிச்சப்பழம் சாத்துக்குடின்றது வந்து பயோகேஸ் உற்பத்தி ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும், பண்ண விடாம உற்பத்தி ஆக விடாம பண்ணும். இப்போ இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் உள்ள போச்சுதுன்னா அதனால எந்த பாதிப்பும் இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள ஒன்னும் மதந்தோ இல்ல வந்து கீழே செட்டில் ஆகியோ அந்த டைஜஸ்டரை வந்து அடைச்சிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம இந்த பயாலஜிக்கல் டீக்ரேடேஷன் டைப்ல வந்து பிளாஸ்டிக், கண்ணாடி பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். அதோட சேர்த்து இப்போ எலும்பு, மீன் முள், முட்டை ஓடு, வெங்காயத்தோல், வெள்ளப்பூண்டு தோல் இந்த மாதிரி ஐட்டங்களும் பயோகேஸ் உற்பத்தி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அது எல்லாமே சருகுதான், அதுல எந்த எனர்ஜி கண்டென்ட்டும் இருக்காது. அதனால நீங்க இந்த எப்படி பிளாஸ்டிக்கை சேர்க்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி மட்டன், சிக்கன் இந்த இதோட எலும்பும் அதுல இருக்கிற எந்த மெட்டீரியலுமே பயோகேஸ் உற்பத்தி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணாது. முடிஞ்ச வரை இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு மிச்ச மெட்டீரியல் பயோகேஸ்க்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும், அதே நேரம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்.
ஒருத்தர் ஒரு தனிநபரா ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா அவரு அடிப்படையா என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கு தன்னை எப்படி சார் அவரை தயார்படுத்திக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ ஒரு ரெண்டு விஷயமா நாங்க வந்து எங்களோட கிளைண்ட ரெண்டு விஷயமா பாக்கணும். ஒருத்தர் வந்து வீட்டுல மாடு வச்சிருக்கிறவரு, இன்னொன்னு மாட்டு சாணம் இல்லாதவங்க. அவ்வளவுதான், மாட்டு சாணம் இல்லாதவங்க கண்டிப்பா அவங்களோட உணவு கழிவுகள் வந்து பயன்படுத்திக்கலாம். மாட்டு சாணம் வச்சிருக்கிறவங்க மாட்டு சாணமும் பயன்படுத்திக்கலாம், அவங்களோட உணவு கழிவுகளையும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இத வந்து அர்பன் சைட்ல வந்து நமக்கு பிளான்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கான பேசிக்கா இடம் இல்லைன்றதுதான் மேஜரான பிரச்சனை வரும். அவங்களுக்கு நம்ம வீட்டோட மொத்த மாடியில நம்ம பிளான்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இது உங்களுக்கு ரூரல் சைட்ல மாட்டு பண்ண வச்சிருக்கவங்களாம் கண்டிப்பா மண் தர அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஃப்ரீயா இருக்கும், வீட்டுக்கு பின்னாடியோ இல்ல அந்த கலண்டுக்கு பக்கத்துலயோ இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க ஈஸியா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களை பொறுத்தவரை எல்லாரு வீட்டுக்கும் கேஸ் எல்பிஜி தேவைப்படுது, அதே மாதிரி எல்லாரு வீட்டுக்குமே பயோகேஸும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனா அவங்க அந்த இந்த ரெண்டு கழிவுகள்ல எது அவைலபிளோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம். உணவு கழிவுகள்னா நீங்க வந்து கரெக்டா அந்த செக்ரிகேட் பண்ணி வாட்டரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அது ஒரு வேலை. சாணமா இருந்ததுன்னா சாணத்தை கரைச்சி 1:2 ரேஷியோல தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கு கொடுக்கணும், இதுதான் அதோட வேலை. இதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து இது லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும்.
இந்த பயோகேஸ் உற்பத்தியில தண்ணீர் மற்றும் மின்சாரம் அல்லது பேட்டரியினால வரக்கூடிய இந்த மாற்று சக்தியினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது தேவையா இருக்கா சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது தண்ணி தேவைப்படும் இதுக்கு. இது எப்படி சொல்றேன்னா இப்ப நம்மளோட கழிவுகள்ல இருந்து வர்ற தண்ணி தான், இப்ப நீங்க வீட்டுல யூஸ் பண்ற கழிவு விடுற தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே நேரம் மாட்டு பண்ணையிலுமே தண்ணி செப்பரேட்டா தண்ணி வேணும்னு சொல்லி நமக்கு அவசியம் கிடையாது இதுக்கு. இப்ப இதை பொறுத்தவரை நமக்கு வந்து அதுல நீங்க வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வாட்டர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி இதுல வந்து பர்பஸ் கிடையாது. அதனால வாட்டர் பத்தி ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் இதை பொறுத்தவரை. இன்னொன்னு வந்து அது இன்னொன்று விஷயம் மெஜரா சொல்லணும், இதுல இருந்து வெளியில வரக்கூடியதும் லிக்விடா தான் வரும். இப்ப சாணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க உள்ள கொடுத்த 1 கிலோ கொடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கிராம் சாணம் வந்து வெளியில வந்துடும். அதுல இருக்கிற பயோடிகிரேடபிள் ஐட்டம் போக மிச்ச சாணம் வெளியில வந்துடும், அதை எடுத்து நீங்க ஒரு நல்ல உரமா பயன்படுத்திக்கலாம். ஃபுட் வேஸ்ட் போடுறப்போ வந்து பியூரா லிக்விட் மட்டும் தான் வரும், அதுல கொடுக்குற சாலிட்ஸ் எதுவுமே வெளியில வராது, ஏன்னா அது 100% டிகிரேட் ஆகக்கூடிய மெட்டீரியல். இந்த ஸ்லரி எடுத்து நீங்க வீடு மாடி தோட்டம் இந்த மாதிரி தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல உரமா பயன்படுத்திக்கலாம். இது இந்த உரமா பயன்படுத்துறப்போ நீங்க மத்த களைக்கொல்லிகள் அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை. இது 1:10 ரேஷியோல வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால அந்த வாட்டர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னும் இதுல இருந்து வெளியில வர்ற வாட்டரை எடுத்து நம்மளால நம்மளோட ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும்ன்றதும் ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த மாதிரி பயோ முறையில உருவாக்கப்படக்கூடிய கேஸ நம்ம உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி அதை வந்து பாதுகாக்கிறது? இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலிண்டர்ல நம்ம அடைச்சு வச்சு அதை பயன்படுத்துறோம். சிலிண்டர்கள் முடிஞ்ச உடனே அந்த காலி உருளைகளை கொடுத்து புது உருளைகளை வாங்கிக்கிறோம். இப்ப நம்மளா இயற்கையா அந்த இயற்கை வாயு உற்பத்தி பண்ணிக்கும் போது அதுக்குன்னு பாதுகாக்கக்கூடிய அந்த கொள்கலன்களை நம்ம எப்படி சார் உருவாக்குறது? அதுபடியே உருவாக்கப்பட்ட வாயுக்களை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ நம்ம பிளான்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜென்ரேட் ஆகக்கூடிய கேஸ், அதாவது 24 hours உருவாக்கக்கூடிய கேஸ்ல ஒரு 50% பிளான்ட்டுக்குள்ளேயே வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கலான்ற மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது ஒரு வீட்டில் 3 வேளை நீங்க குக் பண்றீங்க, 2 வேளை குக் பண்றீங்க அப்படின்னா நைட் முழுக்க ஜென்ரேட் ஆகிறத மார்னிங்கும் டே டைம் முழுக்க ஆகிறத வந்து நைட்டு குக்கிங்க்கும் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே அன்னையோட டோட்டல் ஜென்ரேஷன் ஆகிற கேஸ் எல்லாம் நம்மளால கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இதுக்குன்னு சொல்லி நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து வெளியில ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அன்னன்னைக்கு வர்றது அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிடணும். வெளியூருக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த கேஸ் வெளியில போய் அட்மாஸ்பியர்ல போய் மிக்ஸ் ஆயிடும். ஸோ இப்படி வெளியில போறதுனால ஸ்மெல் அடிக்கிறதோ ஃபயர் ஆகுன்ற பிரச்சனையோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளான்ட்டோட சேஃப்டிக்காக நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்றத ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரெஷர் ரிலீஸ் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து மெக்கானிக்கலாகவே அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். அதை குறித்து எந்த பயமும் இருக்காது. இப்போ நிறைய மாடல் பயோகேஸ் பிளான்ட் மாடல் பார்த்துருப்பீங்க முன்னாடி, இந்த ஃப்ளோட்டிங் டூம் மிதக்கிற ட்ரம் இருக்கலாம், அப்புறம் வந்து பலூன் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி மாடல் இருக்கும். இப்போ எங்களோட மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் டேங்க்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ டிஃபால்ட்டாகவே ஒரு ஃபைபர் டேங்க்குள்ளேயே ஸ்டோர் ஆகிறதுனால இது நல்ல ஹை ப்ரெஷரில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி 30 அடி எடுத்துகிட்டு போனாலே ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களோட பிளான்ட்லேருந்து நேர்மையாக ஒரு 500 அடி எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே ப்ரெஷர் கம்மியாகாது. ஏன்னா எங்களோட பிளான்ட் அடுத்த அட்வான்ஸ் மாடல்ன்றதுனால அந்த ப்ரெஷருக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும்.
இப்போ பொதுவாக ஒரு சிலிண்டர் அப்படின்னு சொல்றப்ப நம்ம சிலிண்டர் பயன்பாடுகள்ல எல்லாருமே சிலிண்டரை நீங்க சொல்ற மாதிரி சமைச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிருவோம். ஒரு சில இடங்கள்ல நம்ம ஒரு அவசரத்தின் அடிப்படையில் சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணாம போயிருவோம். ஒரு சில வீடுகளில் வந்து சிலிண்டரை திறஞ்சு வச்சதுனால ஏதாவது ஒரு உராய்வுல நெருப்பு பற்றி அது ஒரு தீ விபத்தா கூட மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய அன்றாட பத்திரிகைகளை படிக்கிறோம். இப்ப பயோகேஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு மறந்துட்டோம் அல்லது இந்த கேஸ் லீக் ஆகுது, ஒரு சின்ன ஒரு நெருப்பு பொறிப்பட்டதுனால ஒரு தீ விபத்து ஏற்பட மாதிரியோ அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஒரு பெரிய அளவுல பாதிப்புகள் வருது அப்படின்னா அதை எப்படி சார் நம்ம அதுல இருந்து மீட்டு எடுக்க பண்றது?
100% வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர், நம்மளோட ஏர் ப்ரெஷரை விட பயோகேஸோட ப்ரெஷர் ரொம்ப டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது உள்ள மிக்ஸ் ஆயிடும். நீங்க வந்து பயோகேஸ் பிளான்ட்ல இருந்து ஜென்ரேட் ஆகி வெளியில வர்ற கேஸ் ஸ்டவ் வர நடுவுல எங்க நீங்க கட் பண்ணி விட்டு ஃபயர் பண்ணீங்கனாலும் ஃபயர் ஆகாது. அட்மாஸ்பியர் ப்ரெஷர்ல அட்மாஸ்பியர் டென்சிட்டியில அது வந்து ஃபயர் ஆகாது. பர்டிகுலரா ஸ்டவ்லயோ இல்ல பர்டிகுலரா அந்த டியூபோட எண்ட்லயோ பத்த வச்சிங்கன்னா தான் எரியுமே தவிர வெளியில வந்து எரியாது. அதுக்கு மேல அதிகபட்சம் ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா அது நீளமா எரியுதுனாலும் பாத்தீங்கன்னா ஒரு விரல் நீளத்துக்கு மேல அது அதால எரிய முடியாது. ஏன்னா அதோட ப்ரெஷர் அவ்வளவுதான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். சிலிண்டர்ல இருக்கிறதுனால அது கம்ப்ரஸ் பண்றதுனால அது ஒரு நமக்கு ஒரு பயம் அப்படின்னா, இது பிளான்ட்டுக்குள்ள இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து இது ஒரு சேஃப்டி. இது வெளியில எது எலி கடிக்கிறதோ இல்ல வந்து அட்மாஸ்பியர் வந்து வெயில் பட்டு அது கேடாகிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இது ஃபுல் ஃபைபர்ல செய்திருக்கிறதுனால நமக்கு இது பியூர் நல்ல சேஃப்டியா தான் இருக்கும். அது
இப்ப இந்த பயோகேஸ் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறப்ப ஒருவேளை இந்த பயோகேஸினுடைய நம்மளுடைய ஸ்டோரேஜ் தீரப்போகுது அல்லது குறைவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய அளவு குறையிறது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அல்லது குறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம நார்மல் கேஸை ரீஃபில் பண்ற மாதிரி அடுத்த இதனுடைய சக்தியை வந்து நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், எப்படி நம்ம மறுசுழற்சிக்கு அதை கொண்டு செல்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதான் சார், இப்போ வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஒரு நம்மளோட ஃபுட் வேஸ்ட்டை வந்து டெய்லி ஒரு டைம் வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஒரு சாணம் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பிளான்ட்க்கு வந்து நீங்கள் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 15 கிலோ சாணம் கொடுக்கலன்னா டெய்லி ஈவினிங் நீங்கள் கரைச்சி விட்றீங்க. அதே மாதிரி ஃபுட் வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா டெய்லி ஈவினிங் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளான்ட்டில் கொடுத்துறீங்க அப்படின்னா அது நைட்டு முழுக்க உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. அப்போது சாணமும் அதே மாதிரி நைட்டு முழுக்க உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுது. இப்போ இந்த இந்த ஜென்ரேட் ஆகிற கேஸை வந்து நீங்க உங்களோட பயன்பாட்டுக்கு நீங்க கொண்டு வர்றப்போ வந்து அது அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா கன்சியூம் பண்ணிடுறீங்க உங்களுக்கு. அப்போ அந்த டைமுக்கு கன்சியூம் பண்ணிடுறப்போ நிறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகுது. நீங்க கரெக்டா கன்சியூம் பண்ணீங்கன்னா வேஸ்ட் இல்லாம நம்மளால பாத்துக்க முடியும். ஸ்டவ்ல நம்ம சமைக்கிறப்போ பாத்தீங்கன்னா எல்பிஜிக்கும் இதுக்கும் நீங்க டிஃபரன்ஸே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ளூ ஃபிளேமோட ஈக்குவலா எரியற மாதிரி தான் இருக்கும். கலோரிஃபிக் வேல்யூல ஒரு 20% நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் சார். அவ்வளவுதான் சார்.
ரொம்பவே சிறப்பா சொல்றீங்க சார். இன்னைக்கு நம்ம இந்த ஒருவேளை தினசரி கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி அதையே அதுலேயே பழக்கப்பட்ட ஒரு பொதுமக்களுக்கு பயோகேஸ் வருது அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய சந்தேகங்கள் அதை நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன பயோகேஸ்னு சொல்கிறாங்க, நார்மல் கேஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப பொதுமக்களுக்கு ஒரு பெருவாரியான ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை உங்களுடைய பார்வையில் எந்த மாதிரி சந்தேகங்கள் வரும், அதை எப்படி சார் தவிர்க்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இல்லை இப்போ மேஜராக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஃபுல் டே யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வந்து நான் இதுலேருந்து எல்பிஜிலேருந்து நான் என்னோட தேவைப்பட்ட நேரத்துக்கு மாற்றிக்கணுமா, இது எவ்வளவு கேஸ் வரும், எது போட்டால் நிறையா வரும், அந்த மாதிரி தான் சந்தேகங்கள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கேட்குறது வந்து இப்போ பீப்புளோட டவுட்டை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி இதை வந்து கன்வீனியண்ட்டாக பயன்படுத்த வைக்கிறதுன்றது தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவங்க எல்பிஜி போர்ட்டபுளாக இருக்குது, அவங்க ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்க, கேஸ் வருது, யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து என்னன்னா உங்களோட கழிவுகளை டெய்லி நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணணும். கழிவுகளை ஆட் பண்ணுறப்போ நீங்கள் ஃபுட் வேஸ்ட்டுக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த போடக்கூடாத ஐட்டங்களை வந்து கவனமாக நீங்கள் வந்து கிச்சன்லேயே செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஹெட்டேக்காகவே இருக்காது. இன்னொன்னு சாணம் கரைக்கிறது. சின்ன வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ சாணம் கரைக்கிறது ஒருத்தர் ஒரு 10 நிமிஷத்துல கரைச்சி ஊத்திட்டு போயிடலாம். அது ஒரு பெரிய வேலையா இருக்காது. இதை பொறுத்தவரை நாங்க பிசினஸ்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கமர்ஷியலா நாங்க பாக்குறதுல வந்து என்னன்னா, ஒரு வேஸ்டா போற ஒரு மெட்டீரியல்ல இருந்து ஒரு எனர்ஜியை எடுக்கணும். அதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல வெளியில போட்டு அடுத்தவங்களுக்கு தொந்தரவுப்படுத்த கூடாது. அந்த உணவு அந்த கழிவுகளை வந்து வளமா பயன்படுத்தணும், உரமா மாத்தணும். இப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் வந்து இதை மேஜரா வாங்குறாங்க. நீங்க வந்து இப்ப எல்பிஜி இருக்குது ரொம்ப சிம்பிளா இருக்கு, நான் ஏன் இன்னொன்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது பெருசா விரும்புறது இல்லை. ஏன்னா அது வீட்டுக்குள்ள இன்னொரு ஸ்டவ் எக்ஸ்ட்ரா வந்துருது, பின்னாடி ஒரு யூனிட் இருக்குது, அதை போய் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு சாணம் போடணும், கரைச்சி ஊத்தணும், அது இல்லைன்னா அது கேஸ் வராது, இப்படி நினைக்கிறவங்க அதை வாங்குறது இல்லை. ஆனா எல்லாருமே இதுக்கு பழக்கப்படணுன்றது நான் விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்பிஜியோட விலை இன்னைக்கு நமக்கு தெரியும். அப்போ அந்த விலையை வந்து நம்மளால வந்து சமாளிக்க முடியும். ஒரு வீட்டுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு 3 மாடு வீட்டுல வச்சிருக்கீங்க, ஒரு 50 கிலோ சாணம் இருந்ததுன்னா போதும், ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கேஸ் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு வந்து நீங்க வெளியில எல்பிஜி வாங்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் படாது. 100% உங்களோட எல்பிஜி வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு இன்னைக்கு 1000 ரூபா இருக்கிற சிலிண்டர் நாளைக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். ஆனா மாட்டு சாணமும் ஒரே அளவுதான், இதுல இருந்து வர்ற கேஸும் ஒரே அளவுதான், இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அன்னைக்கு தேதிக்கு நீங்க என்ன கேஸ் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அந்த விலைக்கு நீங்க இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதனால நீங்க கழிவுகளை வளமாக்கணும், அந்த கழிவுகள்ல இருந்து ஒரு எனர்ஜி எடுக்கணும்ன்ற விருப்பப்படுறவங்க இதுக்கு கண்டிப்பா நீங்க மாறணும்.
இது வரைக்கும் பயோகேஸ்னா என்ன, பயோகேஸா எப்படி தயார் பண்றது, பயோகேஸுக்கும் சாதாரண சிலிண்டருக்கும் என்ன வேறுபாடு, இந்த பயோகேஸ் பயன்படுத்துறதுனால சுற்றுப்புற சூழல் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது, பொதுமக்களுக்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு பதில்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் சார்.
வணக்கம். வணக்கம், மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
நேயர்களே, இதுவரை உலக மறுசுழற்சி தின சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பிரைட் என்விரோடெக் நிறுவனர் திரு எம் வின்சன் அவர்கள் உயிரி எரிபொருளை பயன்படுத்துவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் குறித்து வழங்கிய உரையினை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.